ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழ முத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
உலகளாம் உணர்ந்து ஓதக்கரியவன் நிலவலாவிய நீர்வரிவேணிய அழகிச் சோதியன் அம்பலத்தாடுவான் மல சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாமல்ல எம்பெருமானுடைய திருவடி கமலங்களை மனமொழி மீகளால் வணங்கி போற்றி வீற்றிருக்கின்ற ஆன்மீகச் செல்வாய் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் முறையாக தெரிவித்து, இன்றைக்கு திருவருட்பயனில் மூன்றாவது அதிகாரம் இருள் மல நிலை, அதில் எஞ்சிய ஐந்து பாடல்களை நாம் பொருளோடு பார்க்க வேண்டும். சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஆணவம் என்பது மூலமலம் என்று குறிக்கப்பெறும். காரணம், உயிர் தான் தோன்றுகிற பொழுதே தன்னோடு உடன் இருக்கின்ற நிலையில் பெற்றது ஆணவம் என்ற குற்றம். உலகப் பொருள்களில் இறைவனைத் தவிர எல்லா பொருள்களும் குற்றங்களோடு சேர்ந்துதான் வாழ்ந்து பிறகு குற்றங்களை நீக்கிக் கொள்ளும். எனவே நாம் பொதுவா சொன்னால் தவறு செய்யாத மனுஷன் உண்டா கேட்கிறோமா இல்லையா? தவறு செய்யாத மனுஷன் உண்டான். எனவே இறைவனைத் தவிர இறைவன் ஒருவன் தான் தூய்மையானவன். எனவே உலகத்திலே இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் குற்றங்களோடு இணைந்து அதன் பிறகு குற்றங்களை நீக்குகிற பொழுதுதான் அதனுடைய பெருமை தெரிகிறது. செம்பொன்னாக இருந்தாலும் கூட அல்லது மாணிக்க கற்களாக இருந்தாலும் கூட அவற்றினுடைய குற்றங்களை நீக்குகிற பொழுதுதான் அவற்றினுடைய ஒளி நமக்கு கிடைக்கிறது, பெருமை கிடைக்கிறது. எனவே உயிர்ப்பொருளும் தான் தோன்றுகிற பொழுது குற்றமாயிருக்கிற ஆணவமலம் உடன் தோன்றுவதனாலேதான் அதனை மூலமலம் என்று குறிப்பிடுவார்கள். எனவே ஆணவம் என்று சொல்லப்படுகிற மூலமலமாக இருக்கிற அறியாமை அதனுடைய குணம் என்ன, அதனுடைய பண்பு என்ன என்பதைத்தான் மூன்றாவது அதிகாரமாக இருக்கிற இருள் மல நிலை. ஏனென்றால் இருள் என்பது நம்மிடத்திலே இருக்கக்கூடிய இறைவனுடைய ஒளியை மறைக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இருள். ஏன் அதற்கு இருள் என்று வந்து அறியாமை என்று சொல்லியிருக்கலாம், ஆணவ மலநிலை என்று தலைப்பு கொடுத்திருக்கலாம். இறைவனுடைய பெரும்புகளை முதல் அதிகாரத்தில் பார்த்தோம். இரண்டாவதில் அதனை அவன் இருக்கக்கூடிய இடமாக இருக்கின்ற உண்மை விளக்கத்தில் திருவதியை மனவாசம் கடந்தார் சொல்லுவார், இறைவன் நடனமாடுகிற இடம் முதலில் ஆன்மாவில்தான் அது இடம் என்று குறிப்பிடுவார். எனவே இறைவன் இருக்கக்கூடிய இடம் நம்முடைய உயிர். அந்த உயிரில் இறைவன் இருக்கின்ற பொழுது அவனோடு நம்முடைய உயிரில் மலமும் கலந்திருக்கிறது. அந்த கலந்திருக்கிற பொழுது நம்முடைய உயிரில் கலந்திருக்கிற இறைவனாகிய திருவருளை இந்த இருளானது மறைக்கிறது. ஆக நம்மை அறிய விடாமல் இறைவனை போய் மறைக்க முடியாது. இறைவனை அதை மறைக்கிற சக்தி அதற்கு கிடையாது. ஆனால் நாம் அறிய முடியாத வண்ணம் நம்முடைய அறிவை அது மறைக்கிறது. நாம் அறிய முடியாத வண்ணம் நம்முடைய அறிவை அது மறைக்கிறது. எனவே அந்த அறிவை மறைப்பதும் நம்முடைய உலகத்திலே இருக்கக்கூடிய நாட்டங்களை அதிகமாக படுத்துவதும் அந்த ஆணவ மலத்தினுடைய நிலை என்பதனாலே இருள் என்று குறிப்பிடுகிறார். நம்முடைய அறிவை மறைக்கிறது, இறைவனுடைய திருவருளை தூக்க முடியாத வண்ணம் மறைக்கின்றது, முக்தி பெற்றினை அடைவதற்குரிய வழியை தேட முடியாத வண்ணம் மறைக்கிறது. இப்படி பல வழிகளில் மறைக்கின்ற காரணத்தால் எப்படி ஒரு பகல் நேரத்தை அல்லது ஒளி நேரத்தை இருட்டு மறைக்கிறதோ அதுபோல புற இருள் மறைக்கிறதோ அதுபோல அகையுருள் மறைப்பதற்கும் அது காரணமாக அமைகிறது. எனவே அதனை இருள் என்று சொன்னார். அதனுடைய நிலை என்பதுதான் இங்கே நாம் கூறப்படுகிற பத்து பாடல்கள். அதிலே நாம் இன்றைக்கு ஆறாவது பாடலை பார்க்க வேண்டும். பன்மொழிகள் என் உணரும் பான்மை தெரியாத தன்மை இருளார் தந்தது. உமாபதி சிவம் ஆணவ மலத்திற்கு கூட ஒரு இழிவு சிறப்பு உண்மையாக இலக்கணத்தில் குறிப்பிடுகிற வண்ணம் ஒருத்தர் கிண்டலா பேசுற மாதிரி. எங்க பையன்கள்ட்ட சொன்னா சில நேரத்துல அவன் பாஷா அவனுக்கு தான் தெரியும், நமக்கு புரியாது. அதனால அவன் சொல்றது நம்ம பலமுறை கேட்டாதான் நமக்கு புரியும். ஒரு நாள் வகுப்ப கல்லூரியில முதல்வர் வந்துடணும், முன்னாடியே வந்தா தான் அந்த முதல்வர்னு அர்த்தம். ஏன்னா கல்லூரிக்கு முன்னாடியே வந்துடணும், இல்லைன்னா அது அவதான் முதல்ல வரணும், கடைசியில போகணும், அப்பதான் அந்த கல்லூரியோ நிறுவனமோ நல்லா இருக்கும். ஆனா முன்னாடி வந்தோடனே சரி எல்லா வகுப்பு நடக்குதா அப்படின்னு சொல்லி ரவுண்ட்ஸ் வரணும். அது ஒண்ணுதான் ஒழுங்கான வேலை. அதை செஞ்சுட்டு வந்தா வர்றபோதே கடைசி ரூம்ல இருக்கிறவன் வராண்டாமா, நாம உடனே திரும்பி பார்த்து யார நம்மள சொல்ல மாட்டான் பிரின்சிபால் ஆச்சே, அதனால பின்னாடி யாராவது வாத்தியார் வருவான் அவனைத்தான் சொல்லுவான்னு சொல்லி நாம திரும்பி பார்த்தா ஒருத்தரும் வரமாட்டான். சரி நம்மளைத்தான் சொல்றான்னு சொல்லிட்டு வேகமா அவன் யாருன்னு கண்டுபிடிக்கனு போனா அந்த வகுப்பறைகளை போனா வராண்டான்னு மறுபடியும் சொல்லி வராண்டா நிக்காதேமா, அதான் வராண்டாவில நிக்காதேன்னு சொல்றானா. அவனை போய் நம்ம என்ன செய்யறது, ஒன்னும் செய்ய முடியாது. வராண்டான்னு சொன்னது மட்டும்தான் நம்ம கால விழுந்திருக்கோம். அவன் அதே வராண்டா நிக்காதே, வராண்டாவில் நிக்காதேங்கிறது வராண்டா நிக்காதே அப்படிமா, ஒன்னும் செய்ய முடியாது. பேசாம வந்துட வேண்டியதுதான். போன பிறகு இந்த பெருசு வந்துட்டு போயிடுச்சும்மா, பெருசு வந்துட்டு போயிடுச்சுமா. அதுபோல ஆணவ மலத்தை சொல்லுகிறவர்கள் உமாசிவா, இவர் எவ்வளவு பெரிய ஆடு பாரு, இறைவனுடைய திருவருளே நமக்கு கிடைக்க முடியாதபடி மறைச்சுறாரே, அதனால இருளார் தந்து அதுங்கிறார். இருளார் என்று ஆர் வீதி போடுறார். இருள் என்பது நம்மை மயக்கத்தை தரக்கூடிய ஒரு உணர்வு. ஆனால் அந்த ஆணவத்தை சொல்லுகிற பொழுது கூட கிண்டலாக அதாவது மறைமுகமாக இருளார் தந்தது. என்ன தந்தார்? அதான் இருளார் தந்தது. இருளார் என்றால் ஆணவம் தந்தது. அதனால அது ஒரு உயர்ந்த பொருள் என்று நினைக்கப்படாது. அது சில நேரங்கள் அப்படிதான். அந்த தலைவர் வராரம்ம, தலைவர் வராருன்னா அவனுக்கு தலைவர் தான், உலகத்துக்கே தலைவர் கிடையாது, தலைவர் வராரு அப்படிமா. பன்மொழிகள் என்ன இருளை பற்றி என்ன சொல்லணும், நமக்கு எதை தந்தது என்றால் உணரும் பான்மை தெரியாத நிலை, இறைவனுடைய திருவருளை உணர்கின்ற பக்குவத்தை, பான்மை பக்குவத்தை தரா தெரியாத பக்குவத்தை தந்து தெரியாத தன்மை, இறைவனுடைய திருவருளை அறிந்து கொள்ளுவதற்குரிய தன்மையை தராததுதான் ஆணவத்தினுடைய ஒரே ஒரு வரியில் சொல்லக்கூடிய பண்பு. ஆனால் என்னத்துக்கே பலதரம் சொல்லிட்டு இருப்பானே, பன்மொழிகள் என் பலவாறு ஏன் சொல்ல வேண்டும், அதனை பற்றிய விவரையானா கெடுதல் தெரியுது, கெடுதல் செய்யறத பல விதமா சொல்லிட்டு உட்காந்துட்டு அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுத்துக்கிட்டு உமாபதி சிவத்துக்கே மனசு வர்ற பத்து பாட்டு இந்த ஆணவத்துக்கு சொல்லணுமா, அது ஆணவம் கெடுதல் ஆச்சே, ஆணவம் தான் இப்படி இறைவனுடைய திருவருளை வந்து தெரிய முடியாது மறைக்குது, அப்படி சொல்றதுக்கும் இறைவனை பற்றி சொல்வதற்கும் பத்து பாட்டு, ஆணவ மலத்தை சொல்வதற்கும் பத்து பாட்டா, சரி இது எப்படியாவது ஒரு கீழே இறக்கணும்னு நினைக்கிறார். ஏன்னா கவிஞர் உமாபதி சிவம் மிகச்சிறந்த ஒரு கற்பனை வள்ளல் கவிஞர், எனவேதான் நெஞ்சு விழுத்துவது போன்றவற்றையெல்லாம் மிக அற்புதமாக எழுதுவார். எனவே அவர் தமிழ் வடமொழியோடு தமிழையும் நன்கு கற்றவர், இறைவன் திருவருளால் உணரப்பெற்றவர். எனவேதான் பன்மொழிகள் என் என்னதுக்கு பலவாறு அது சொல்லணும், பத்து பாடு என்னன்னு சொல்லணும் என்ன தன்மை, பன்மொழிகள் என் உணரும் பான்மை, இறைவனுடைய திருவருளை உணர்தல், உணர்தல் தான் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர இதுதான் திருவருள் என்று சுட்டிக்காட்ட முடியாது. உள்ளத்துக்குள்ளே இறைவனுடைய திருவருளை சுட்டி காட்ட முடியாதுதான் சாமியினுடைய திருவருள். நாம உணர்ந்துக்கலாம், உணர்ந்து மற்ற சொல்ற அப்படியா அப்படின்னு கேட்டுக்குவான், நம்பவே மாட்டான். நீங்க வேணா சொல்லி பாருங்க, நாம ஒரு சாமியினுடைய திருவருள் கிடைச்சது, கோயிலுக்கு போனேன், ஒரு நல்லது நடந்தது அப்படின்னு ஒருத்தர் சொல்றோம்னு வச்சுங்க, அவன் ஏதோ நம்ம சொல்றது கேட்டுக்கிட்டுப்பானே தவிர அது உண்மைன்னு எவனும் நம்ப மாட்டான். அவனுக்கு வந்தாத்தான் அவன் நம்புவான், நம்ம போறான் அந்த கோயிலுக்கு போன சார் என்னுடைய வழக்கு தீர்ந்து போச்சு அப்படியா ரொம்ப சந்தோஷம் கண்டுவான். அது வழக்கு திந்து வச்சா என்ன, வக்கீலுக்கு பணம் கொடுத்து வாங்கிச்சிருக்கான், இது இறைவன் திருவருளுங்கிறான் அப்படின்னு அவன் மனசுக்கு நினைச்சுக்குவான். அவனுக்கே ஒரு கஷ்டம் வந்து அந்த சாமியை கும்பிட்டு அதுலயே அவனுக்கு தீர்ந்தால்தான் அவன் நம்புவான். எனவே என்னுடைய இறைவனுடைய திருவருளை சுட்டி காட்ட முடியாது, இறைவனுடைய திருவருளை அவரவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும். அதனால்தான் உணரும் பான்மை சொன்ன, இறைவனுடைய திருவருளை உணர முடியுமே தவிர. ஆனால் இப்ப எவ்வளவோ தெரியும், மந்திரி வர்றதுக்காக இடத்த போறான், வழிய போறான், அடைச்சு போறான், அடைச்சுட்டா நான் அவசரமா போயாகணும், வேறொரு வழியில வந்தா பஸ்ஸும் வரல ஒன்னும் வரல, திடீர்னு உட்காந்துக்கா யாரோ ஒருத்தர் வந்து என்ன சாங்க இல்லைங்க இடத்துக்கு போகணும், சரி ஏறிங்கிறோம் அப்படி ஏறிங்க, நம்ம ஏறிட்டு வந்து அந்த இடத்துல இறக்கி விட்டோடனே வாட் ஆஃப் தேங்க்ஸ் நிச்சயம் சொல்லணும், கொண்டாந்து விட்டோம் என்ன சொல்லுவோம், கடவுள் மாதிரி வந்து என்ன சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா. முன்முன் தெரியாத ஒருவர் நாம துன்பப்படுற போது அந்த துன்பத்தை நீக்கி அந்த துன்பத்திலிருந்து ஒரு இன்பத்தை அடைவதற்கு வழி செஞ்சவரை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம், கடவுள் மாதிரி வந்து செஞ்சீங்க சார், இதுதான் உணரும் பான்மை. கடவுளின் தன்மையை நாம் உணர முடியாத முன்பின் தெரியாதவர் நமக்கு வந்து உதவி இந்த துன்பத்தை பத்துல போக முடியாத இடத்துக்கு கொண்டு வந்து விடுறாருன்னு சொன்னா அதுதான் நம்முடைய உணர்வு இறைவனுடைய, இப்படித்தான் இறைவன் உணர்வு செய்கிறார் உணரும் பான்மைத்து. என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய நான் அது முக்கியமா சொன்னா, ஒரு முறை ராத்திரி 8 மணிக்கு என்னுடைய மகள் பெங்களூர் போவதற்காக மைசூர் வண்டிக்கு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கு, அவங்கள டாக்ஸில என்னுடைய நண்பர்களுடைய கார்ல ஏற்றிட்டு நான் டூ வீலர்ல போறேன். டூ வீலர்ல போனா இயல்பா எந்த டிராஃபிக் இல்லாத இடம், பின்னாடி வந்த குட்டி அணைமா அவன் என்னுடைய கண்ணாடி இடிச்சு நான் என்னுடைய ஸ்கூட்டர்ல கீழே விழுந்துட்டேன், அன்கான்சியஸ், கை ஒடிஞ்சு கையை தட்டினால கை ஒடிஞ்சு கீழே விழுந்தாச்சு அன்கான்சியஸ். யாரோ ஒருத்தர் வந்து வண்டியை தூக்கிட்டு நிக்கிறார், அந்த நேரம் பார்த்து என்னுடைய மகளும் மனைவி எல்லோரும் புறப்பட்டு வந்த டாக்ஸி அந்த வழியா வருது, வந்தோடனே யாரோ ஒருத்தர் விழுந்து கிடக்கிறான்னு என் மனைவி சொல்ல, அவ சொல்லுவா இன்னைக்கும் யாரோ ஒருத்தர் விழுந்து கிடக்கிறான்னு சொல்ல, என் பேச்சு அப்ப ஆயா இது வந்து நம்ம ஒரு வண்டி நிக்குதுன்னா பார்த்தா நாம விழுந்து கிடக்கிறேன், உடனே அதே வண்டியில என்னை எடுத்துட்டு போய் உடனே டாக்ஸில ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்து ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்து முடியுது. இது எது சொல்றேன்னா, இல்லையே நான் விழுந்து கிடந்தேன்னா 108 போன் பண்ணி அவன் எங்க ஆஸ்பத்திரி உண்ட போய் அப்புறம் என்ன பண்ணி, இவ எல்லாரும் பெங்களூர் போன பிறகு நான் அந்தோபரி தான் இருக்கணும். இப்ப இறைவன் எப்படி செய்யறான் பாருங்க, சித்தாந்தமும் திருமுறைகளையும் நாளும் ஓதிக்கொண்டிருக்கிற ஒரே காரணத்தால் எனக்கு வினை வந்து அனுபவிக்க வேண்டியதை நான் அனுபவித்தாலும் அதில் என்னுடைய முழுமையான அனுபவத்தை தாங்கிக் கொள்வதற்காக முன்னே போக வேண்டிய டாக்ஸி என் பின்னே புறப்பட்டு வருகிறது என்று சொன்னால் இதுதான் இறைவனுடைய திருவருள். இதை என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக உணர்ந்தேன், என்னுடைய வாழ்க்கை வரலாற்று பகுதியில் எழுதியும் வைத்திருக்கிறேன். இதுதான் இறைவன் நமக்கு காட்டுகிற திருள். அப்படியானால் அந்த பணியை நாம் கடைசி உயிர் போகும் வரை ஏன் அந்த பணியை செய்யக்கூடாது, இறைவனையினுடைய திருமுறைகளையும் சித்தாந்தங்களையும் போதிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதான், அதான் உணரும் பான்மை. இந்த உணர்தல் என்பது சாதாரண விஷயம் அல்ல, இறைவனுடைய திருவருளை நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் உணர்கிறோம் ஆனால் அதை வெளிப்படுத்திக் கொள்வதில்லை. காலையில எந்திரிக்கிறோம்னா இறைவனுடைய திருவருள் இல்லாமல் எந்திரிக்க முடியுமா, எத்தனை பேர் படுத்ததிலே போய் சேர்ந்தறேன், எத்தனை பேர் படுத்த படிக்க படுத்து சார் படுத்தாரு சார் என்னாச்சுன்னு தெரியல எப்ப சத்தாந்தில முடிஞ்சு வச்சுறாங்கிறான். காலையில் 70 கூட இறைவனுடைய திருவருள், உறங்குவது போதும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போதும் பிறப்புங்கிறார் வள்ளுவர். அப்ப உறங்கி விழிக்கின்ற விழிப்பை தருவது கூட இறைவனுடைய திருவருள் தான். படுத்தபடியே போய் சேர்ந்துடலாமே, ஆனா சேர்ந்தா நல்லதுதான், நான் தான் ஹார்ட் அட்டாக்ங்கிறத சாதாரண கூட அதான் இறைவன் திருவருள் நோய், அது அப்படியே தப்புனவன அப்படியே போயிடணும், யாருக்கும் கஷ்டப்படவனா யார்ட்டையும் தண்ணி வாங்கி குடிக்க வேண்டாம் ஒன்னும் பண்ண வேண்டாம், டக்குன்னு வந்தோமா பேசணுமா படுத்து பேசிட்டே இருக்கும் போயிட்டு இருந்தோமா ஹார்ட் அட்டாக் வந்து போயிட்டாரு முடிஞ்சு போச்சு விஷயம், என்ன நம்ம சொத்து சேர்ந்து வச்சிருக்கோம் அது தெரியாம வச்சிருக்கோம், எல்லாம் தெரிஞ்சதுதான், வீட்டுக்கு தெரியாமையா செய்ய முடியும், அதெல்லாம் சரிதான். இப்ப உணரும் பான்மை அன்பு கூர்ந்து நான் சொல்லுவது அதுதான், திருவருட்பை நமக்கு சொல்லுவது இறைவனுடைய திருவருள் நம்முடைய நம்முடைய உயிரில் கலந்திருக்கிறது, அறிவு ரூபமாக கலந்திருக்கிறது, அந்த அறிவு என்ற ஒன்றினால் ஞானத்தை பெற்றிருக்கிறாம் அல்லது அறிவை பெற்றிருக்கிற நாம், ஆய்ந்து அறியக்கூடிய பொது அறிவை பெற்றிருக்கிற நாம், பகுத்தறிவை பெற்றிருக்கிற நாம், நம்மை இயக்குகிறவன் இறைவன்தான் என்று உணர வேண்டாமா, அதுதான் உணரும் பான்மை. உணரும் பான்மை தெரியாத தன்மை, அது தெரியாத வண்ணம் நம்மிடத்திலே அறியாமை மறைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே பன்மொழிகள் என் உணரும் பான்மை தெரியாத தன்மையினர், அறியாமல் அறியாமைனா கூட இன்னும் சொல்ல போனா நம்மிடத்திலே இருந்து அறியாது இல்லாதது அறியாது, அறியாதுன்னா நமக்கு தெரியாதுன்னு அர்த்தம், அறியாது என்றால் எனக்கு இது வேற தெரியாதுங்க இப்ப தாங்க தெரியுதுன்னா அறியலைன்னு அர்த்தம். இங்க என்ன எழுதுறாரு, தெரியாதுங்கிறார், எது தெரியலனா கண்ணுக்கு கண்ணாடி போட போறோம் அவர் தெரியுதான்னு கேக்குறானா இல்லையா, எழுத்த பார்த்து கண்ணுக்கு கண்ணாடி போட போறோம் சார், அவன் எழுத்த பார்த்து தெரியுதான்னு கேக்குறான், அந்த எழுத்துல எழுத்து அங்க இருக்கு அது உனக்கு தெரியுதான்னு கேக்குறான், நம்ம கண்ணுக்கு அது தெரியல சார், கடைசி வரி மட்டும் என்னன்னு தெரியல கம்பா இருக்கணும். அப்ப இருக்கிறது தெரியாது, அதுதான் உள்ளத்தில் இருக்கிற இறைவன் தெரியாது, இருக்கிறான் இறைவன், அறியாதுனா கூட முன்பின் இல்லாத அறியாதுன்னு சொல்லலாம், பழக்கம் இல்லாதுன்னு சொல்லலாம். எனக்கு அறியாது சைக்கிள் ஓட்ட தெரியுமானா, அறியாது சைக்கிள் ஓட்ட அறியாதுதான், அது தெரியாதுன்னு சொல்லுவோம். தெரிஞ்ச மாதிரி இப்ப மட்டும் தெரியாது மாதிரி, நேற்று பூரிக்கு போட்ட கதை சொன்னார் அது மாதிரி தெரியாது. தெரியாது இருக்கிறதை நாம் வைத்ததை தெரிந்து கொள்ளாமல் இருப்பது, நம்மிடத்திலே இருக்கிறது அதை தெரியாத தன்மை இருளார் தந்தது. உள்ளத்திற்குள்ளே இருக்கிற இறைவனுடைய அருளாற்றல் நம்மிடத்திலே இருக்கிறது, அதுதான் நம்முடைய சிற்றறிவாக இருக்கிற நிலையை தந்தது. அந்த சிற்றறிவினால் நிச்சயம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அறியாத தன்மையை தருவது எது என்றால் இந்த ஆணவம் தான் மறைக்கிறது, நம்மளை தெரியவிடாம மறைக்கிறது என்று பொருள் சொல்றாங்க. இப்ப பண்மொழிகள் என் உணரும் பான்மை தெரியாத தன்மை இருளார் தந்தது. சரி, இருளார் தந்தது என்று சொன்னால் அந்த ஆணவமலமே இல்லைன்னு வச்சுங்க, அதனால என்ன நமக்கு என்ன, ஆணவமலமே இருக்கிறதுனால தானே மறைக்குதுன்னு சொல்றோம். ஆணவமலமே இல்லைன்னு வச்சுங்கோ, ஆணவம் இல்லைன்னா துன்பம் இல்ல. ஆமா, நேர இறைவனுடைய திருவிழா பண்ணலாம்ல, அப்ப நமக்கு வர துன்பத்துக்கெல்லாம் காமன் நம்முடைய அறியாது தானே, அறியாத துன்பம் தானே. இருளின்றேல் துன்பியன், அந்த இருள் என்ற ஆணவ மலம் இல்லை என்றால் துன்பம் ஏது? அறியாத தன்மையினாலேதான் நமக்கு துன்பம் வருகிறது. அப்ப இருளின்றேல் துன்பியன், துன்பம் இல்லை அது, இல்ல அது ஆணவத்தாலெல்லாம் துன்பம் இல்லைங்க, அது உயிருக்கு ஒரு இயல்பு, இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டியதுன்னு பல மதத்தார் சொல்றாங்க. இவர் என்ன கேட்கிறார், அஞ்சா ஆறாவது பாட்டுல அந்த இருள் தான் நமக்கு அறியாமையை தந்தது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். சரி, அந்த ஆணவ மலம்னு ஒண்ணு வேணாம் இல்லையா, நீ ஏயா அதை பத்தி பேசிட்டு இருக்க, இப்ப ஆறு பாட்டு முடிஞ்சு போச்சு, இனி ஆணவ மலம் இல்ல அப்படின்னு வச்சுக்கோ, அதனால இல்லைன்னே வச்சுக்கோ. இல்லைங்க, துன்பத்துக்கு அதான் காரணம் அப்படின்னா, இல்லை ஆணவமே கிடையாது. உடனே அவர் கேட்கிறார், ஆணவ மலம் இல்லை என்றால், அறியாத தன்மை இல்லை என்றால் எப்படி துன்பம் வந்தது? நாம குழந்தையை பெற்றெடுக்கிறோம், அந்த குழந்தையினால் இன்பம் கிடைக்கும் என்பதனாலதான் குழந்தைய சொல்றோம் இல்லைங்களா. சொல்றோம் நம்ம கொல்லி போடுறதுக்காக ஒரு புள்ள வேணும் சொல்றானா இல்லையா, ஒரு தாய் குழந்தை இல்லைன்னு தாளாற்றாளாம், அந்த தாளாற்ற பொழுது அது ஒரு விஷயம் சொல்ற. நம்ம சில நேரத்தை பிள்ளைங்க நம்ம வீட்டுல ஒன்னு ரெண்டு இருக்கும், இப்ப எல்லாம் ஒண்ணுதான் இருக்கு அது வேற. இப்ப நான்லாம் எங்க தாயாருக்கு ஏழாவது பிள்ளை, ஏழு பிள்ளையும் அந்த அம்மா ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகாம வீட்டிலயே பெற்றாங்க. இப்ப எல்லாம் மாத்திரை போய் எல்லாம் சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆக குழந்தை ஒன்று ரெண்டு இருக்குன்னு வச்சுங்க, அந்த குழந்தைகள் லீவுக்கு பாட்டி வீட்டுக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்க, இருக்கிற போதெல்லாம் சனி எங்க இப்படியும் ஒரு வேலையும் செய்ய முடிய முடியாதுன்னு தாய் திட்டிட்டு இருப்பான். பிள்ளைகளையே என்ன இந்த அநியாயம் பண்ணது, லாட்ட முடிவு பாருங்க, சும்மா எங்க பார்த்தாலும் குப்பையை போட்டு பெருக்கிறதுக்கே நம்மளை வரி வச்சாரு. பிள்ளைகளா இது எல்லாம் நட்சத்திர கொடுக்கள், பத்து பிள்ளை இருக்கிற இப்ப யாரும் திட்ட மாட்டாங்க, ஏன்னா அவன் திட்டிடுவான், அந்த பிள்ளை திட்டிடுவான். பத்து பிள்ளை இருக்கிறவங்க அந்த காலத்துல திட்டுவாங்க, இந்த பிள்ளையா, ஐயோ பிள்ளைகளா நட்சத்திர கொடுக்களா இருக்கியா அப்படின்னு. அந்த பிள்ளைய நாளும் வெளியே தாய் வீட்டுக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்க, இவளும் வீட்டுக்காரன் தான். அப்போ ஒரு தாய் பாராளாம், கூட்டி வைத்த வீட்டிலே குப்பை போட பிள்ளை இல்லையே. ஒரு தாயினுடைய தாளாட்டுல கூட்டி வைத்த வீட்டிலே குப்பை போட பிள்ளை இல்லை, அந்த குப்பை போட கூட ஆள் இல்லைன்னோட குழந்தையினுடைய நினைவு வருமா? என்ன இருந்தாலும் இந்த பிள்ளைய அங்கங்க சேர்ந்தாலும் அது ஒரு மாதிரி தான், இப்ப வெறிச்சோடி கிடக்கு என்று சொல்லுகிறோம் இல்லையா. அப்ப இன்பமும் துன்பமும் நாம் நினைப்பது போல சில நேரங்களில் இன்பமாக இருக்கும், சில நேரங்களில் துன்பமாக இருக்கும், அந்த துன்பம் கூட நமக்கு இன்பமாக சில நேரத்தில் வரும். அதனால துன்பம் எப்படி வருவது அப்படின்னு கேட்கிறார். இருள் இன்றேல் துன்பு என், துன்பம் ஏன் இல்லையா, துன்பம்னு வர்றதுக்கு காரணம் ஆணவம் இல்ல, அறியாமை இல்ல, அது உயிருடைய, மனுஷன் சொன்னா இன்பம் துன்பம் இருக்கும் சார், அது உயிருடைய இலக்கணம். பிற மதத்தார் என்ன சொல்றாங்க, அது உயிருடைய இலக்கணம், உயிரின் இலக்கணம் அது இல்ல, உணர்தல் தன்மைத்து தான். உயிர் என்பது உணர்தல் தன்மைத்து, சனாவரையர் உரை எழுதுவார், உயிர் என்பது எத்தைது என்ற வினாவிற்கு உயிர் என்பது உணர்தல் தன்மைத்து என்று எழுதுவார். எனவே உயிரினுடைய இலக்கணம்னா பிறர் சொன்னா கேட்டுக்கிறது, அதான் உயிர். உயிரினுடைய இலக்கணம், உயிரினுடைய தன்மை. இப்ப தண்ணீர்னா அதனுடைய தன்மை குளிர்ச்சியா இல்லையா, தீயின்னு சொன்னா அதனுடைய தன்மை என்ன, சுடுதல் வெப்பம். அது மாதிரி உயிருக்குரிய இலக்கணம், பொது இலக்கணம்னா உணர்தல் தன்மைத்து, யார் சொன்னாலும் கேட்டுக்கணும், இறைவன் சொன்னாலும் கேட்டுக்கணும், ஆன்மா மாயை சொன்னாலும் கேட்டுக்கணும், ஆணவம் சொன்னாலும் கேட்டுக்கணும், அது உயிரின் தன்மை, உணர்தல் தன்மை. அப்ப துன்பம் இன்பம் என்பது உயிருக்கு இயல்பு இல்லை, ஆனா இயல்புன்னு சொல்றான் சில பேர், இல்லைங்க உயிருக்கு இயல்பே துன்பத்தை அனுபவிப்பதும் இன்பத்தை அனுபவிப்பதும். சரி, அப்படியே வச்சுக்கோ, உயிருக்கு இயல்பு இன்பமும் துன்பமும் என்றால், உயிருக்கு இயல்பேல் இன்பமும் துன்பமும் இருக்கும் என்றால், இப்ப இன்னைக்கு எங்களுக்கு திராட்சை பழத்துல ரசம் கொடுத்தாங்க, வாத்தியார் ஐந்தனால வீட்டுல கிடைக்கலன்னா கூட சித்தாந்தம் இதெல்லாம் தரும். அதனால சேர்த்த வீட்டுல அதை எதிர்பார்த்தா ஊரெல்லாம் இப்படி தின்னுட்டு ஊற்றி சாப்பிட்டுட்டு இங்கேயும் வந்து இப்படியே என்ன பாடப்படுத்துறீங்களேன்னு சொல்றது உண்டு சேர்த்து. அப்ப ஊரெல்லாம் போற போது அந்தந்த வசதி கிடைக்கும் வச்சுங்க. இப்ப திராட்சை ரசத்தை பிழிந்து விட்டால் திராட்சை தோல் நமக்கு பயன்படாது, அதுவும் அழிஞ்சு போயிடும். திராட்சை பழம் சாரோடு இருக்கிற பொழுதுதான் பிரிட்ஜில் வச்சுக்க முடியும். திராட்சை பழம் இருக்கிற பொழுதுதான், சாறு இருக்கிற பொழுதுதான் அதனுடைய தன்மை இருக்கிற பொழுது அந்த பழமும் இருக்கு. தன்மை எடுத்துட்டோம்னா பழமும் அழிஞ்சு போயிடுது. அப்படியானால் உன் உயிருக்கு இன்பமும் துன்பமும் அதனுடைய குணம் என்றால், தண்ணீருக்கு எப்படி குளிர்ச்சி இருக்கிறதோ, எப்படி தீக்கு வெம்மை இருக்கிறதோ, அதுபோல இருந்து குளிர்ச்சி அதனை நீக்கிவிட்டால் எப்படி அதனை உடைய பொருளும் நீங்குகிறதோ, அதுபோல இன்பமும் துன்பமும் இறைவன் திருவருளால் நம்மிடத்தில் இருக்கிற துன்பம் நீங்கி விடுமானால் இந்த உயிரும் அழிந்து விட வேண்டும். உனக்கு இந்த உயிருக்கு துன்பம் வந்து இயற்கைன்னு வச்சுக்கோ, இயல்புன்னு சொன்னா இறைவன் திருவருளால் உனக்கு என்ன கிடைக்குது, துன்பத்தை முற்றியில துன்பத்தை நீக்கிறார். துன்பத்தை நீக்கிட்டா உயிரும் போயிடணுமா இல்லையா? ஆனால் உயிர் என்றைக்கும் அழியாது. ஆக ஒரு குணம் போனால் குணத்தை உடைய குனிப்பொருளும் அழியும். குனிப்பொருள் இருந்தால்தான் குணம் இருக்கும், குணம் இருந்தால்தான் குடிப்பொருள் இருக்கும். அப்ப குணத்தை நீ நீக்கி விடுவாயானால், குணப்பொருள் நீக்கினால் குணமும் நீங்கிடும். அதான் சொல்ல, இப்ப நாமளே நடந்துகிட்டு இருக்கோம். அப்ப நம்முடைய குணத்தை வீட்டுல ஒருத்தர் வீட்டுக்காரர் இருக்காரு, நம்மளே வச்சுக்கோமே, நம்ம எப்ப பார்த்தாலும் குறை சொல்லி திட்டிக்கிட்டே இருப்போம்னு வச்சுங்க. நம்ம போய் சேர்ந்து கண்ணாடி பெட்டியில போய் எல்லாம் போய் சேர்ந்தாச்சு. இந்த மனுஷன் இருந்தா ஏதாவது கத்திக்கிட்டே இருப்பாரு. கத்தும் போச்சு அவரும் போயிட்டாரு, சொல்றமா இல்லையா? கத்தும் போச்சு அவரும் போயிட்டாரு. இனிமே எப்படி யாருமே இது மாதிரி கத்த போறா? கத்துற போது துன்பமா தான் இருந்திருக்கும். இப்ப அந்த கத்துற ஆள் இல்லைன்னு அந்த அந்த கத்திட்டே இருக்கிறது இல்லைங்கிறது நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அது அப்ப குணம் போகிற பொழுது குணத்தை உடைய குனிப்பொருளும் குணத்தை உடைய பொருளும் அழியும். அப்படியானால் இந்த துன்பம் ஆணவத்தால் வருகிறது என்று நாம் சொன்னோம். அதை ஏற்றுக்கொள்ளாத பிரமதத்தார் ஆணவம் என்று ஒன்று இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கண்மத்தையும் மாயையும் ஏற்றுக்கொள்வார்கள், ஆணவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆணவத்தை ஏற்றுக்கொள்ளாத மதத்தார் அது ஆணவம் தனிப்பொருள் அல்ல, அது தனி ஒரு குணம் அல்ல, அது அதனால் வருகிறது துன்பம் அல்ல. துன்பங்கள் எல்லாம் உயிர்கள் அனுபவிக்கக்கூடிய அவற்றினுடைய இயல்பு என்று சொல்வார்கள். இந்த இயல்பு என்ற கருத்தை மறுப்பதற்காக உமாபதி சிவம் சொல்றார், இயல்பு என்று உயிர் இயல்பேல், அது உயிருடைய இயல்பாக இருக்குமானால் போக்கும் பொருள் உண்டே ஒன்றா போக்கும் அந்த எழுவா இங்க துன்பம். இருளின்றே துன்பு ஏன்? இருள் இல்லாதென்றால் துன்பம் ஏன்? துன்பம் தான் எழுவா இங்க. இருள் ஆடவுள்ளா எதுக்காக துன்பம் வருது அப்படின்னா, ஆனா துன்பம் வந்து உயிருடைய குணம் யா அப்படின்னா, அப்ப உயிருடைய குணம் என்றால் உயிருடைய துன்பமாயிருக்கிற அந்த குணத்தை இறைவன் திருவருள் ஒன்று போக்குமானால், போக்கும் பொருள் உண்டேல், போக்குகின்ற பொருளாக இருக்கின்ற இறைவனுடைய திருவருள் இருக்குமானால், எப்படியாவது திருவருள் போக்குது. எதை போக்குது? துன்பத்தை போக்குகிறது. துன்பத்தை போக்கினால் அந்த துன்பத்தை உடைய, நீ சொல்லுவதுபடி துன்பத்தை உடைய இயல்பை உடைய அந்த குணத்தை உடைய குடிப்பொருளாக இருக்கிற உயிரும் போகணுமா இல்லையா? போகலையே. அப்ப அது இயல்பு அல்ல. எது இயல்பு அல்ல? துன்பம் இயல்பு அல்ல, துன்பம் அறியாமையால் வருவது. ஆக இந்த பாட்டில் அவர் சொல்லுவது, நமக்கு வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பங்கள் நம்முடைய அறியாமையால் பழைய வினையின் அடிப்படையில் வருவது. இருள் இந்தியல் துன்பியன், பொருளை நன்றாக பார்த்துக்கணும், துன்பியன் உயிர் இயல்பேல், உயிர்க்குரிய இயல்பான குணம்தான் துன்பத்தை அனுபவித்தல் என்றால், போக்கும் பொருள் உண்டேன், அந்த துன்பத்தை போக்குவதற்குரிய பொருளாக இறைவனுடைய திருவருள் உண்டேல் ஒன்றாக போகும். அப்ப துன்பமும் போகும், துன்பத்தை உடைய உயிரும் போகும், ஒன்றாக போகும். உயிர் போகாது, உயிர் நிலையான. ஆதலால் அறியாமையால் தான் துன்பம் வருகிறது. ஆசு ஆதியேல் அனைவ காரணம் ஏன்? இப்ப அவங்க கேட்கிறாங்க, இது நம்முடைய அனாதியாக பற்றிருக்கக்கூடிய ஆணவத்தால் தான் துன்பம் வருகிறது என்றால், அப்ப அனாதியாக இருக்கிற ஆணவத்தினாலதான் துன்பம் வருது அப்படின்னு சொன்னா, மலம் என்பது அனாதிதானா என்பதை நிறுவுக அப்படிங்கிறார். அப்ப இந்த அறியாமை என்பது அனாதியாக, நான் நேற்றே உங்களுக்கு விளக்கம் சொன்னேன், அனாதி என்பது வேறு, ஆதி என்பது வேறு. அனாதி என்பது எந்த இப்ப நம்முடைய சைவத்தை தோற்றுவித்தது அனாதி, யாரும் தெரியாது, எந்த காலத்துல தோன்றியது என்று தெரியாது, அதனால அனாதி என்று சொல்லுவோம். அந்த முன்னாடி பதிவு சுவாசம் அனாதி அப்படின்னு படிச்சிருக்கோம். அனாதி அனாதின்னு நாம படிச்சிருக்கோம். சில பேர் என்ன சொல்றாங்க, இல்ல அது ஆதியானது, ஆதினா இடையிலே வந்தது என்று அர்த்தம். அப்ப இடையிலே வந்து இந்த அறியாமை வந்தது என்றால் ஆசு ஆதி, ஆசு ஆதியேல், குறட்பா 8வது குறட்பா ஆசு. ஆசுன்னா இந்த ஆணவம் என்ற குற்றம். ஆதி ஏல் அனாதி இல்ல, ஆதினா இடையில வந்தது, ஆதி ஏல் இடையில் வந்தது என்றால் காரணம் என். அப்ப அனாதி இல்லாமல் ஆதியாக வந்ததுன்னா அந்த ஆணவத்துக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் சொல்லணுமா வேண்டாமா? பழைய காலத்துல வந்துச்சுன்னா வந்துருச்சு, சரி ரைட். இப்ப இடையிலே இந்த துன்பம் வருகிறது என்று சொன்னால் இடையில வந்து அது காரணம் சொல்லணுமா இல்லையா? ஆனா ஆசு அனாதியேல் காரணம் என், முற்று நிலையும் பேசாதாகவும் பிடி. அந்த முத்தி நிலையிலும் கூட ஆணவம் அங்கே வந்து பற்ற வேண்டும். ஏனென்றால் இடையிலே வந்து பற்றுகிற ஆணவ மலம் இப்ப நாம இது பெத்த நிலை, முத்தி பெத்தம் ரெண்டு தானே. பெத்தம்னா உயிரோட நாம் உடம்பில் வாழுகிற நிலைக்கு பெத்தம்னு பேர். அதாவது இறைவன் நம்மிடத்திலே இருப்பது பெத்தம். நான் விளக்கம் அதான் சொல்லுவேன், இறைவன் நம்மிடத்திலே இருப்பது பெத்த நிலை. இப்ப நம்ம இடத்துல இருக்கான், நமக்கு தெரியல, அவன் நம்ம இடத்துல இருக்கான். நாம அவனிடத்துல போய் சேர்ந்தா அது புத்தி, அவன் நம்ம இடத்துல இருக்கிறது பெத்தான், அவனிடத்துல நாம போய் சேர்றது முத்தி. எப்படி சேருவோம்? நம்ம இடத்தில் இருக்கிற இறைவனை உணர்ந்து நம்மை மறந்து விட்டு அவனை மட்டும் நினைப்போம். அவன் நம்மகிட்ட இருக்கிறாங்க இப்ப தெரியல சார், தெரியாத போது என்ன பண்றோம், நாம தான் பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கோம். தெரிஞ்சிருச்சு இப்ப நம்ம இங்க வந்திருக்க எல்லாருக்கும் தெரியுது, நாம நடக்கல, இறைவன் திருவருளால் தான் நடக்குதுன்னு இந்த அறைக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் நமக்கு தெரியும். அப்ப நமக்குள் தெரிஞ்சதுனால என்ன பண்றோம், அவனை மனதால் திருவாச தேவார பாடல்களால் பாடி தனித்து பார்க்கிறோம். அந்த தனித்து பார்க்கிற பொழுது நம்மை மறக்கிறோம். பூஜை பண்றது சுண்டல் வந்துருச்சான்னு கேட்கப்படாது, பூஜை பண்றது பேப்பர்காரன் வந்துட்டான் பாருன்னு கேட்கப்படாது. அப்ப என்னத்தான், அது வெறும் வழிபாடுன்னு அர்த்தம். நம்மை மறந்து வழிபாடு செய்தால் தன்னை மறந்து இறைவனை மட்டும் நினைக்கிறோம் என்பது பொருள். அப்படி இறைவனை மட்டும் நினைத்து 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 கடைசியில் அவனுடைய போய் சேர்ந்தால் நாம் சேர்ந்துருவோம், சேர்ந்தால் அதற்கு முத்தி என்று பெயர். இப்ப அவன் நமக்கு தெரியாம வந்து சேர்ந்தது முத்தி, தெரிஞ்சு நாம் அவனை அவன் நம்மை தெரியாமல் வந்து சேர்ந்தது பெத்தம், நாம் அவனை தெரிந்து போய் சேர்ந்தால் முத்தி. இதான் விளக்கம். நம்ம ஒண்ணு பெத்தம் தெரியாதா சொன்னா கவலைப்படப்படாது. இந்த சித்தாந்த சொற்கள் எல்லாம் எளிய சொற்கள் தான், அதுக்கு வட சொற்களா இருக்கிறதுனால நமக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுது, வேற ஒண்ணும் இல்ல. சித்தாந்த சொற்கள் எல்லாமே பொருளோடு கூடிய எளிய சொற்கள் தான், அது கொஞ்சம் வடமொழி கலந்து இருக்கிறதுனால நமக்கு அது கொஞ்சம் ஏதோ மாதிரியாச்சு. படிக்கிற போது பெத்த நிலை முத்தி நிலை, அது என்ன பெத்த நிலை அப்படின்னு சந்தேகம், வேற ஒண்ணும் இல்ல. இறைவன் நம்மோடு கலந்து நமக்கு தெரியாமல் இருந்து நாம் இப்பொழுது வாழுகிற நிலைக்கு பேர் முத்து. அப்ப முத்தியிலும் பெத்தத்தில இடையில வந்து சேருது, நான் முத்தியிலையும் இடையில வந்து சேரணுமா இல்லையா? ஏன்னா அது வந்து நீ வந்து ஒரு இடையில வந்ததுன்னு சொல்ற, ஆசு ஆனா ஆதி ஏல் இடையில வந்ததுன்னு சொல்ற. அப்ப இடையில வந்து சொன்னா அது காரணம் சொல்லணும். சரி, இன்னொரு விதத்துல கேள்வி கேட்கிறேன், காரணம் சொல்றது மட்டுமல்ல அப்ப முத்தி நிலையில அது வந்து சேரணுமா இல்லையா? முத்தினாவே அது அடங்கினாத்தானே முத்தி, முத்தினாவே ஆணவம் அடங்கினாத்தானே முத்தி. அப்புறம் எப்படி மருந்து சேரும்? மருந்து சேர்ந்தா மறுபடியும் இங்க வந்துட வேண்டியதா? நான் தப்பா சொன்னேன், ஒரு குறிப்புக்கா சொன்னேன், சுந்தரம் சாயனார் ஏன் வந்து பறந்தார்? அவரு இறைவனிடத்துல பக்கத்துல போயிட்டார் இல்லைங்களா, பக்கத்துல இருந்து நஞ்ச கொண்டு வந்து கொடுத்து ஆளாள சுந்தரர்னு அவருக்கு பேர். ஆனா என்னாச்சு, மறுபடியும் நமக்கு இந்த மூல வாசனை வரும், மூல வாசனை வரும். அந்த மூல வாசனை வந்த உடனே அவர் பூ பறிக்கிற போது கொஞ்சம் திரும்பிட்டார், அதனால சிவபெருமான் பார்த்தான், இந்த திரும்புறது மாதிரியான வாழ்க்கை, இதுக்கு உரிய இடம் வேற எந்த நாடும் கிடையாது, தமிழ்நாடு தான், தமிழ்நாட்டுல போய் பரடான்னு. காதலுக்கே சிறப்புடையது எது? தமிழ்நாடு தான். ஏன்னா காதல் ஒரு பொருள், இலக்கணத்திலேயே அகப்பொருள் என்று ஒன்று உண்டு. தமிழ்நாடு வந்தார், மூல வாசனை வந்ததுனால வந்துட்டார். அப்ப வந்தாருன்னு சொன்னா இடையிலே முக்தியிலே இருக்கிற பொழுது ஆனவந்தா இல்லை, அது மூல வாசனை பழக்க தோஷம் சொன்னா தெரியும். ஒரு தரம் மூல வாசனை உண்டு, அது வராம இருக்கிறதுக்கு தான் சிவாய் நம்ம சொல்றோம், நமச்சிவாய் சொல்றோம். நாம என்னதான் இறைவனை நாம் நினைத்திருந்தாலும் நமக்கு சில நேரத்துல பழக்க தோஷம் மூல வாசனை நம்மளை வந்து இடையூறு செய்யும். அந்த நேரத்துல அந்த மூல வாசனை வர வந்துச்சுன்னா சிவாய நம சிவாய நம்ம சொல்றோம், சொல்லிட்டா அந்த வாசனை நம்ம நீங்கலாம். ஒரு தரம் பழக்க தோஷம் மூல வாசனை வரும் அப்படின்னா, ஒரு தரம் டூர் போறதுக்காக எங்க மேலச்சூர் இது மயிலம் மாவட்டத்தில் ஒரு 15 வருஷம் வேலை பார்த்தேன். அங்கேருந்து டூர் போறதுக்காக நாங்கள் தேக்கடிக்கு போனோம், நடந்த கதை. தேக்கடிக்கு போனோம், தேக்கடிக்கு போனால் அந்த நாங்கள் பக்கத்தில் பாண்டிச்சேரி, அதில் மனுஷன் தண்ணி குடிக்கிறதான் பார்த்துருக்கோம், யானை தண்ணி குடிக்கும் நாங்கள் எங்கே தேக்கடியில். அதை பார்க்கணும்னா அது நடு இங்கே கரைக்கெல்லாம் வராதுங்க, நடுவில் போட்டில் தான் போகணும். சரின்னு போட்டு கேட்டால் அன்னைக்கு இந்த போட்டு ஓட்டுறவங்க எல்லோரும் லீவ் வரல, போட்டு மட்டும் நிக்குது, போட்டை காசு கொடுத்து வாங்குறவன் இருக்காரு. என்ன சரி என்ன சார் பையன்லாம் சொல்றா சார், எப்படி போயிச்சான் சார் ஆகணும், நாங்க போய் கேட்கணும் சார். அந்த பயலுக்கு போய் அந்த ஆளை போட்டு சார் உங்க மோட்டர் ஓட்டுறாள் மாதிரி தான் எங்க மோட்டர் வேனையும் ஓட்டி வந்த டிரைவர் கார், அவருக்கு மோட்டார் ஓட்ட தெரியும், அதனால அவரை வச்சு ஓட்டிட்டு போறேன் சார். இந்த படகுக்கு எவ்வளவு ரூபா கட்டணும்னு சொல்லுங்க, நாங்க கட்டினோம், எதா ஆகி போச்சுன்னா நீங்க அதை எடுத்துங்க அப்படின்னு அவங்க கையில இருக்கலாம் போட்டு கட்டிட்டு எப்படியோ ஒரு படகை வாங்கி இந்த டிரைவரையும் ஏற்றி அதை உட்கார வச்சு எங்களையும் ஓட்டிட்டு போயிட்டேன். பாதி தூரம் போன உடனே ஒரு இடத்துல ஒரு பய சொன்னா சார், இந்த இடத்துலதான் போன வாரம் ஆக்சிடென்ட் ஆகி இந்த படகுல இருந்தவெல்லாம் கீழே விழுந்து மூழ்கிட்டாங்கன்னு சொன்னான்னா இந்த டிரைவர் சும்மானே இருக்கணும். சும்மா இருக்காம உடனே அவன் பார்த்து என்ன சார் நான் இல்லப்பா நீ ஓட்டப்பா ஒண்ணுமில்லப்பா, இன்னும் போன வாரம் நடந்த ஆக்சிடென்ட் பத்தி சொல்றாரா பையன், அடா இல்ல போப்பானா எதே பிடிச்சா வண்டி நின்று போச்சு படகு நின்று போச்சு. இப்ப நம்ம மூல வாசனையில பாக்கணும், படகு நின்று போச்சு, எப்படியாவது பாப்பான ஒண்ணும்ல சார், 4 பேர் இறங்கி தள்ளுங்க சார் போயிடும்னா. 4 பேரு என்ன அர்த்தம் அது? இதை விட மூல வாசனைக்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டாம், ஏன்னா அவனுக்கு என்ன பழக்கம் தள்ளு என்ன வச்சுனா தள்ளுன்னு சொல்லு. ஏன்டா இப்ப நம்ம வந்து தண்ணியில வந்து இருக்கிறோம் ஓட்டுறோம் படக இப்படி, அது வந்து தடுக்கும் சார், இயல்பா நம்முடைய பழக்க தோஷம் நம்மளை வந்து தடுக்கும். அப்ப இடையில வந்து இருக்குன்னு சொன்னா முத்தியில வரணுமா இல்லையா? நாம இப்படி எல்லாம் உலக வாழ்க்கையோடு நினைச்சு சித்தாந்தம் படிச்சீங்கன்னா சித்தாந்தம் ரொம்ப ஈஸி, நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தும்.